الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ونصلي ونسلم على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر وما صبرك الا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இதனை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து எங்களையெல்லாம் ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய அடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலப்பிரிவு மிகவும் முக்கியமான ஒரு காலப்பிரிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்ஆவுடைய தொழுகையை ஜும்ஆவுடைய ஹுத்பாவை நோன்பு மாதத்துக்குள் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நாங்கள் எல்லோரும் நோன்புடைய அந்த மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது எமது நாட்டிலே அண்மை காலத்திலே நடந்த சம்பவங்களின் காரணமாக எமது நாட்டிலே மக்களுக்கு மத்தியிலே பயம் ஒரு பக்கத்திலே, அதிருப்தி இன்னொரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே கோபம் வெறுப்பு என்பன இருந்து வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு இக்கட்டான காலகட்டம் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. முழு நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றாடம் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட தங்களுடைய தொழில்களை இழந்த நிலையிலே அல்லது தொழில்களிலே குறைபாடுகள் ஏற்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நாட்டம் என்பதை நாங்கள் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான், நடந்து முடிந்த இந்த அசம்பாவிதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சந்தேகமும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் இப்படியான பயங்கரவாத நடவடிக்கைகளை மிகவும் கடுமையாக கண்டிக்கிறது மாத்திரமல்ல, அப்படியானவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்களும் கூட பெரும்பாலானவர்கள் 99% இவற்றையெல்லாம் வெறுக்கிறார்கள், இது இந்த நாட்டிற்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட சர்வதேச பயங்கரவாதத்தை பற்றிய துறையிலே தன்னுடைய சிறப்பு துறையை மேற்கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ரொஹான் குணரத்னா அவர்கள் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சியிலே தோன்றி இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் சமாதானத்தை தான் விரும்புகிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற 99% இந்த சமாதான சகவாழ்வுக்கு தான் விருப்பத்தோடு இருக்கிறார்கள், 1% தான் இப்படியான பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் தெளிவாகவே அந்த தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து தான் உண்மையில் சரியானது. இந்த நாட்டிலே முஸ்லீம்கள்
ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் பாதுகாப்புக்கும் மற்றும் உண்டான விஷயங்களுக்கும் தங்களுடைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். மிகவும் இக்கட்டான கட்டத்தில் கூட இந்த நாட்டின் அரசையும் இந்த நாட்டின் சமூகங்களையும் பாதுகாப்பதற்கு தங்களுடைய உயிர்களையும் அவர்களிலே சிலர் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சமூகத்திலே இப்படியான விஷமத்தனமான நடவடிக்கைகள் ஏனைய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு பீதியையும் ஒரு பயத்தையும் உருவாக்கி இருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே முதலாவது விஷயம், இஸ்லாம் இதனை அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவது, முஸ்லீம்கள் இதனை அங்கீகரிக்கவில்லை. அடுத்ததாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சிலர் இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்ததற்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்தை பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல, முஸ்லிம் சமூகம் பொறுப்பல்ல என்பதை நாம் அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். உலகத்திலே சில சந்தர்ப்பங்களிலே சில மதங்களை சேர்ந்தவர்கள் மற்ற சில மதங்களுடைய ஆலயங்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுதும் அந்த மதங்கள் தான் அதற்கு காரணம் என்று யாரும் சொல்லவில்லை. நியூசிலாந்திலே 50 மேற்பட்ட முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த கொலையாளி குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்த சந்தர்ப்பத்தில் அந்த முழு சமூகத்தையும் மதத்தையும் முஸ்லீம்கள் யாரும் குறை சொல்லவில்லை. அது அந்த மதத்தின் தவறு அல்ல, அந்த மதத்தை தவறாக பயன்படுத்திய அந்த மதத்தை தவறாக விளங்கிய இவர்களுடைய நடவடிக்கைகளே தவிர அது அந்த மதத்தினுடைய கருத்து அல்ல என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். எமது நாட்டை எடுத்துக்கொண்டாலும் பள்ளி வாயில்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தாக்கப்பட்டன. அந்த தாக்குதல்களை செய்தவர்கள் சில மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் உறுதியாக சொன்னோம் அந்த மதங்கள் அதற்கு பொறுப்பல்ல. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதற்கு பொறுப்பல்ல. அந்த மதத்தை அரசியல் நோக்கங்களுக்காக சுய நலன்களுக்காக வேண்டி பயன்படுத்துபவர்களுடைய தவறுதான் என்று நாங்கள் உறுதியாக சொன்னோம். காத்தாங்குடியிலும் ஏறாவூரிலும் பழிவாயலுக்குள் சிலர் தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை கொலை செய்த பொழுது அந்த தாக்குதல்களை நடாத்தியவர்கள் எந்த மதத்தையும் சமூகத்தையும் சார்ந்திருந்தார்களோ அந்த சமூகம் அதற்கு பொறுப்பல்ல, அந்த மதம் அதற்கு பொறுப்பல்ல. தங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக வேண்டி அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று நாங்கள் சொன்னோம். இதுதான் இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது என்று நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நாம் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. தற்போது சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற சில தீவிரவாத குழுக்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக இஸ்லாத்துக்கு சேறு பூசப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் தவறாக புரியப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் உலகத்திலே வாளால் பரப்பப்பட்டது, அது பலாத்காரத்தின் அடிப்படையில் தான் உலகத்திலே பரவியது என்ற கருத்து முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மனங்களிலே மிகவும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. இலங்கையிலும் கூட அண்மை காலங்களிலே சோசியல் மீடியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கருத்துக்கள் தீவிரமாக பரப்பப்படுவதையும் குர்ஆன் குற்றம் சுமத்தப்படுவதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே எமது சமுதாயத்தில் இருக்கின்ற உலமாக்களுக்கும் படித்தவர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய இந்த குற்றச்சாட்டு பிழையானது. இஸ்லாம் சாந்தி சமாதானத்தின் மார்க்கம், அது ஒரு பொழுதும் இந்த மனித சமுதாயத்தின் விரோதி அல்ல. முழு மனித சமுதாயத்திற்கும் அருளாகத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, தோமஸ் ஆனோல் எனப்படுகின்ற ஒரு கீழைத்தையவாதி எழுதிய த பிரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் எனப்படுகின்ற ஒரு நூலை நாங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். அந்த நூலிலே சொல்லப்பட்டிருப்பது உலகத்தில் இஸ்லாம் பலாத்காரமாக பரப்பப்பட்டது அல்ல, வாளினால் பரப்பப்பட்டது அல்ல, முழுக்க முழுக்கவும் இஸ்லாமிய பிரச்சாரகர்களுடைய தியாகத்தின் காரணமாக முஸ்லீம்களுடைய வாழ்க்கை முறையின் அழகின் காரணமாகத்தான் உலகத்திலே இஸ்லாம் பரவியது என்ற கருத்தை தோமஸ் ஆனோல் எனப்படுகின்ற அவர் கூட தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் இந்த இடத்திலே கூற வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கத்தை நாம் சரியான மார்க்கம் என்று ஏற்றிருக்கிறோம். அதனை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அதனை பிரச்சாரம் செய்வது எங்களுடைய கடமை, ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அப்படி அழகான அறிவுபூர்வமான அணுகுமுறைகளாலும் சான்றுகளாலும் அந்த இஸ்லாத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அது எங்களுடைய கடமை. அப்படி சொல்லியும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களோடு நாங்கள் டொலரேட் பண்ணுவோம், அவர்களை நாங்கள் சகிப்போம், அவர்களை நாங்கள் பலாத்காரப்படுத்த மாட்டோம், அவர்களுடைய மத உரிமைகளை நாங்கள் பூரணமாக அங்கீகரிப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே தன்னுடைய நபியை பார்த்து கேட்கின்றார், அப்ப அந்த துக்ரிஹும் நாஸ் ஹத்தா யகூனு மூமினீன், அவர்கள் விசுவாசிகளாக மூமின்களாக மாறுவதற்கு நீங்கள் அவர்களை பலாத்காரப்படுத்துகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பார்த்து கேட்கின்றார். இஸ்லாத்திலே பலாத்காரம் கிடையாது. மற்றவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி மார்க்கத்திலே அழைப்பதற்கும் அவர்களுடைய மத சுதந்திரங்களிலே கை வைப்பதற்கும் எவருக்குமே அனுமதி கிடையாது. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இல்லை என்று சொல்லுகிறான். நிச்சயமாக மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது. இந்த வழிகேட்டிலிருந்து நேர்வழியானது தெளிவாகிவிட்டது என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த வசனம் மதீனாவிலே தான் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டும், இஸ்லாத்திலே இந்த பலாத்காரத்துக்கு இடம் கிடையாது, கருத்து திணிப்புக்கு இடம் கிடையாது. நாம் அழகாக முன்வைப்போம், இன்னமா அலைக்கல் பலாவுல் முபீன். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய பொறுப்பு பலாத்காரப்படுத்துவதல்ல, தெளிவாக எட்டி வைப்பதுதான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் கிறிஸ்தவ சகோதரர்களை காண்கிறார்கள், யூத சகோதரர்களை காண்கிறார்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்களை காண்கிறார்கள். ஆனால் அவர்களில் எவரையும் அவர்கள் பலாத்காரப்படுத்தவில்லை. இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழ் அவர்களுக்கு திம்மீக்கள் என்று பெயர் வைக்கிறார்கள். திம்மீக்கள் என்றால் என்ன? பாதுகாக்கப்பட்டவர்கள், ப்ரொடெக்டட் பீப்புள், பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அங்கு மதீனா சாசனத்தை அவர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். அந்த சாசனம் மதீனா கான்ஸ்டிடியூஷனிலே சொல்லப்படுகின்ற கருத்து, லில் யஹூதி தீனுஹும் வலில் முஸ்லிமீன தீனுஹும், முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள், யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாமிய வரலாற்றினுடைய புளூரலிசம், அந்த பன்மைத்துவம், அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ், அந்த டொலரன்ஸ் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு தூரம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், மண் ஆதாதி மீயன், யார் முஸ்லிம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு நோவினை செய்கின்றார்கள். நோவினை செய்வது என்றால் என்ன? வார்த்தைகளால் நோவினை செய்வது அல்லது செயல்களால் நோவினை செய்வது. இப்படிப்பட்ட காரியங்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் என்னை நோவினை செய்தவர்களாவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட மனிதனுக்கு எதிராக நான் வழக்காடுவேன், வழக்கு தொடருவேன் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், யார் முஸ்லிம் அல்லாத ஒருவர் எங்களோடு சமாதானமாக, எங்களோடு இணக்கமாக, எங்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை துன்புறுத்துவதில் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியதற்கு சமன் என்று அந்த ஹதீஸிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்களுடைய நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள், முஸ்லீம்களோடு இணக்கமாக வாழ்கிறார்கள், முஸ்லீம்களோடு வியாபார கூட்டாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களோடு காரியாலயங்களிலே வேலை செய்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு செய்யவில்லை, முஸ்லீம்களை பாதிக்கும் காரியங்களிலே அவர்கள் ஈடுபடவில்லை என்றால் அவர்களும் இந்த திம்மீக்கள் எனப்படுகின்ற பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அந்த வரையறைக்குள் தான் வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன் லம் யஜித் ரீஹ் அல் ஜன்னத் யௌம அல் கியாமா, யார் முஸ்லீங்களோடு இணக்கமாக வாழ விரும்புகின்ற, முஸ்லீங்களோடு சந்தோஷமாக வாழ விரும்புகின்ற, முஸ்லீங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரை கொலை செய்வாரோ அவர் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தின் வாசம் 40 வருஷங்கள் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் நடந்து செல்வானோ அந்த அளவு தூரத்துக்கு வீசக்கூடியதாக இருக்கும். அத்தகைய வாசத்தை கூட அந்த மனிதன் நுகரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மார்க்கத்திலே எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்திலே முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், அதே போன்று யூதர்கள் மற்றும் சிலை வணங்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவரும் அங்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே உமையாக்களுடைய காலம், அப்பாசியர்களுடைய காலத்திலெல்லாம் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புவதிலே முஸ்லீம்களோடு தோளோடு தோல் நின்று உழைத்தவர்களாக நாங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களையும், ஏன் இந்த யூதர்களையும், ஏன் சிலை வணங்கிகளையும், பௌத்தர்களையும், இந்துக்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு, இஸ்லாத்தினுடைய பியூட்டியாக காணப்படுகிறது. இந்த அருமையான கோட்பாட்டை உலகத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா 39வது 40வது வசனத்தை பின்வருமாறு சொல்லுகின்றார். மனிதர்களில் சிலரை கொண்டு இன்னும் சிலரை தடுக்கவில்லை என்றால், கிறிஸ்தவ துறவிகள் வாழக்கூடிய மடாலயங்களும், கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஆலயங்களும், அதே போன்று யூதர்களுடைய ஆலயங்களும், அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமம் உச்சரிக்கப்படக்கூடிய பள்ளிவாயல்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறான். சுபஹானல்லாஹ், இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் எங்களுடைய முஃபஸ்ஸிர்கள். அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய ஆயுத போராட்டத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று இந்த பள்ளிவாயல்களை மாத்திரமல்ல, ஏனைய மதத்தவர்கள் வணக்க ஸ்தலங்களாக வைத்திருக்கக்கூடிய இடங்களை பாதுகாத்து கொடுப்பதும் இஸ்லாத்தினுடைய ஆயுத போராட்டத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று என்று அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமும் சரி, ஏனைய கொள்கைகளும் சரி என்பது அல்ல. நாம் இஸ்லாத்தை மிகச்சரியான கொள்கையாக ஏற்றிருக்கிறோம். இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். ஆனாலும் நாம் அழகான முறையிலே பிரச்சாரம் செய்தும் கூட அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்களை நாங்கள் விட்டு விடுவோம், அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே கொடுத்து விடுவோம். நாளை மறுமையிலே அவர்களை அல்லாஹு தஆலா கவனித்துக் கொள்வான். உலகத்திலே அவர்களை தண்டிக்கின்ற, அவர்களை டார்ச்சர் பண்ணுகின்ற, அவர்களை கொலை செய்கின்ற பொறுப்பு எங்களுக்கு தரப்படவில்லை. எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதெல்லாம், அவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் வாழ்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான். உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது வருஷத்திலே மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நஜிரான் எனப்படக்கூடிய பிரதேசத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள். அந்த சம்பவம் மிகவும் பிரபலியமான ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மஸ்ஜிது நபவியிலே தான் வரவேற்கிறார்கள். அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைக்கிறார்கள். சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் திரும்பி செல்கின்ற பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையிலே சொல்லப்படுவது என்ன? கிறிஸ்தவ பாதிரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவ ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் மார்க்க விஷயத்திலே நிர்பந்திக்கப்படக்கூடாது என்றுதான் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை அவர்களோடு செய்து அனுப்புகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அழகு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்கத்திலே எவ்வளவு கடுமையானவர்கள், எவ்வளவு அவர்கள் கராராக இருந்தார்கள் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றுகிறார்கள். ஜெருசலத்திலே இருந்தவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்கள். அங்கு ஈலியா எனப்படக்கூடிய ஒரு பிரதேசம், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம் கைப்பற்றப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பிரதேசத்துக்கு போகிறார்கள். அங்கிருந்த பிரதேசத்து மக்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். நீங்கள் வரலாற்று புத்தகங்களை புரட்டி பாருங்கள். நான் சொல்வது கற்பனை அல்ல. எங்களுடைய முன்னோர்கள் பிற சமயத்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் சிறந்த ஆதாரம். நாம் சலஃபு சாலிஹீன்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். சஹாபாக்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையிலே பின்வருமாறு சொல்லுகிறார்கள். அதாகும் உமர் அமானல்லி அம்புசி, அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு உமர் உயிர்களுக்கான பாதுகாப்பை வழங்குகிறார். அவருடைய சொத்துக்களுக்கு அவர் பாதுகாப்பு வழங்குகிறார். அவர்களுடைய தேவாலயங்கள், அவருடைய சேர்ச்சுகளுக்கு உமர் பாதுகாப்பு வழங்குகிறார். ஒலி சுல்பானியும் அவர்கள் தங்களுடைய கோயில்களிலே வைத்திருக்கின்ற சிலுவைகள், அந்த குருசுகள் என்று நாங்கள் சொல்லுவோம், அவற்றுக்கு உமர் பாதுகாப்பு வழங்குகிறார். லா துஸ்தம் கனாவிசுகும், நீங்கள் அந்த பிரதேசங்களுக்கு சென்று கிறிஸ்தவ சகோதரர்களுடைய பிரதேசங்களை நீங்கள் பிடித்தால் அவர்களுடைய ஆலயங்களிலே சென்று நீங்கள் குடியிருக்க கூடாது. வலா துகுதம், அந்த ஆலயங்கள் நிர்மூலமாக்கப்படக்கூடாது, தரைமட்டமாக்கப்படக்கூடாது. வலா யுத்த சுமின்ஹா, அது உடைக்கப்படுவது எப்படி போனாலும் அதனுடைய ஒரு சிறு பகுதி கூட அங்கு சேதப்படுத்தப்படக்கூடாது. வலா இப்ரஹூன் ஆலாதீனியும், அவருடைய மார்க்க விஷயங்களிலே அவர்கள் பலாத்காரப்படுத்தப்பட மாட்டார்கள். வலா இவ்வாறு அகதும் மிகவும், அவர்களிலே யாருக்கும் தீங்கு விளைவிக்கப்படக்கூடாது என்று உமர் ரபி அல்லாஹு தாலாஹு இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். உமர் ரபி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த ஆலயங்களுக்கு வழங்கிய பாதுகாப்பை அதிலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் திரும்பவும் சொல்ல வேண்டும், இப்படி சொல்லுகின்ற பொழுதும் அவர்களுடைய மதம் சரி என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பது அல்ல, அவர்களுடைய கொள்கையின் கோட்பாடும் சரி என்று நாங்கள் சொன்னோம் என்பது அல்ல, அது பிழை என்று தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பொழுது அல்லது விரும்பாத போது அவர்களுக்குரிய மத உரிமை, அவர்களுடைய உயிர்களுக்கான உரிமை, அவர்களுடைய சொத்துக்களுக்கான உரிமை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு முன்னால் வாழ்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். உசாமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் படை நடத்தி தலைவராக அனுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லுகின்ற உபதேசத்தை பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தகூனு வலா தகுலு, நீங்கள் ஒரு பொழுதும் நீங்கள் எங்கெல்லாம் போகின்றீர்களோ அங்கிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது, நீங்கள் அவர்களை ஏமாற்றக்கூடாது, அவர்கள் விஷயமாக நீங்கள் எல்லை மீறி நடந்து கொள்ளக் கூடாது. எல்லை மீறி நடக்க வேண்டாம் என்றால் என்ன, யாரெல்லாம் யுத்தத்திற்காக வேண்டி வருகிறார்களோ அவர்களோடு மாத்திரம்தான் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். சிவிலியன்களுடைய எல்லைகளுக்குள் இந்த யுத்தத்தை நீங்கள் நகர்த்த கூடாது, காரணம் அவர்கள் அப்பாவிகள். மேலும் சொல்கிறார்கள், வலாத்து மத்திலு, சில நேரங்களில் யுத்தத்தின் பொழுது யாராவது கொல்லப்பட்டால் அவர்களை நீங்கள் சித்திரவதை செய்யக்கூடாது. வலா தகத்துல் உத்திப்புலன், ஒரு சிறு பிள்ளையையோ அல்லது ஒரு ஒரு வயதாளியையோ அல்லது ஒரு பெண்ணையோ நீங்கள் அங்கு கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கைக்கு நாங்கள் வருவோம். இலங்கையிலே இந்த தேவாலயங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் பொழுது அப்பாவிகளான சிறுவர்கள், பச்சிலம் பாலகர்கள், வயதாளிகள், நோயாளிகள் என்று பல்வேறுபட்ட எந்த விதத்திலும் இந்த பிரச்சனைகளுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிலே இதற்கான அங்கீகாரம் இருக்கிறதா? இஸ்லாம் எங்கே சொல்லி இருக்கிறது? இஸ்லாம் இதனை வன்மையாக கண்டிக்கிறது. எமது மார்க்கம் சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, மற்றவர்களுடைய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, மற்றவர்களுக்குரிய மத உரிமையை, மற்றவர்களுடைய கலாச்சார உரிமையை, மற்றவர்களுடைய தனித்துவங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே எமது சமூகத்துக்கு மத்தியிலே சிலர் இப்படிப்பட்ட தீவிரமான கருத்துக்களை கொண்டவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? முதலாவது காரணம் சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றிய தெளிவான விளக்கமின்மை, இஸ்லாம் பற்றிய சரியான அறிவின்மை மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றை ஒரு தடவை புரட்டி பார்ப்போம். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இஸ்லாம் மிகவும் வேகமாக உலகத்திலே செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை இல்லாமலாக்குவது பல்வேறுபட்ட சக்திகள் கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த வகையில் தான் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஹஜரத் உதுமான் ரபி அல்லாஹு தாலா அவர்களுடைய காலத்திலே இரண்டு முக்கியமான குழுக்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்றன. அவர்கள் தான் ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் என்பதாகும். உங்களுக்கு தெரியும், அந்த இரண்டு சாராரும் அலி ரபி அல்லாஹு தாலா அவர்களை பற்றி இரண்டு வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். சிலர் அலி ரபி அல்லாஹு தாலா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் அலி ரபி அல்லாஹு தாலா அவர்களுக்கு தெய்வீக அந்தஸ்து கொடுத்தார்கள். இந்த இரண்டு சாராரும் செய்த தவறின் காரணமாகத்தான், இந்த இரண்டு சாராருடைய பிழையின் காரணமாகத்தான் பல்வேறுபட்ட இரத்த கலரிகள் இஸ்லாமிய வரலாற்றிலே உருவானதை நாங்கள் பார்க்கிறோம். அரசுக்காக வேண்டி, ஆட்சிக்காக வேண்டி ஆசை வைத்தவர்கள் பதவி மோகம் கொண்டவர்களும் அவர்களோடு இணைந்து கொண்டு இந்த மூன்று சாராரும் செய்த இந்த பிழையின் காரணமாகத்தான் இஸ்லாமிய வரலாறு மிக பயங்கரமான சிக்கல்களை சந்தித்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, காரணம் என்ன? இஸ்லாத்தை தவறாக புரிந்து இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய வசனங்களை தங்களுக்கு சார்பாக அவர்கள் அமைத்துக் கொண்டது. எனவே அப்படியான ஒரு நிலை இன்று சர்வதேச ரீதியாக இருந்து வருகிறது. முஸ்லிம் சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயங்களை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனங்களுக்கு தாம் விரும்பிய போது விளக்கம் சொல்லக்கூடியவர்களால் ஏற்பட்ட ஒரு பயங்கரம் தான் இது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள், ஹலக்கல் முத்தனத்தியூன், யாரெல்லாம் தீவிரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அழிந்து விட்டார்கள், அழியட்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இய்யாக்கும் வல் குலுவ பித்தீன், உங்களுக்கு நான் தீவிரவாதத்தை விட்டும் அல்லது அத்துமீறி நடந்து கொள்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யஸ்ஸிரு வலா துஸ்ஸிரு, மார்க்கத்தை இலகுபடுத்தி காட்டுங்கள், அதனை நீங்கள் கடுமையானதாக உலகத்துக்கு காட்ட வேண்டாம் என்று அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது சாந்தி சமாதானத்தின் மார்க்கம், அது ஏனைய சமூகங்களோடு இயல்பு வாழ்க்கையை பேணுகின்ற ஒரு மார்க்கம் என்பதனால் நாம் அந்த அருமையான மார்க்கத்தை இந்த நாட்டிலே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹுத்பாவினுடைய இறுதி பகுதியிலே இந்த ரமலானும் வந்து கொண்டிருப்பதனால் சில வகையான புத்திமதிகளை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் எங்களுக்கு வருவது மிகப்பெரிய அருளாகும். எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தேவைப்படுகிறது, ஒரு ஆற்றுப்படுத்தல் தேவைப்படுகிறது, எங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. நாங்கள் நோன்பிருப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலாவை நெருங்குகிறோம், அவருடைய உதவியை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நீண்ட நேரம் நாங்கள் கால் தடுக்க நின்று வணக்கம் செய்வதன் மூலமாக, விக்ரு செய்வதன் மூலமாக, கிராமத்தில் குர்ஆனிலே ஈடுபடுவதன் மூலமாக, எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி இஸ்திகபார் செய்வதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறோம். நாங்கள் செய்திருக்கின்ற பாவங்களுக்காக வேண்டி அவனிடத்திலே சென்று இஸ்திகபார் கேட்கின்ற பொழுது அவனுடைய அன்பும் உதவியும் எங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் மீள வேண்டும், நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எங்களை மற்றவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்களுக்கும் பதிலாக நாங்கள் துன்புறுத்துவதற்கு எந்த வகையிலும் நாங்கள் முயற்சிக்க கூடாது. குறிப்பாக இரவு காலங்களிலே ஒலிபெருக்கிகளில் பயான்களை ஒலிபரப்பு செய்வதை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எமது பெண்கள் இந்த பள்ளிவாயில்களுக்கு வந்து தொழுவதிலே ஏதாவது சிரமங்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை அவ்வப் பிரதேசங்களில் இருக்கின்ற பள்ளிவாயில்களுடைய நிர்வாகிகள் கலந்தாலோசித்து தீர்மானித்து அவ்வப் பிரதேசங்களுக்கு பொருத்தமான முறையிலே அந்த தீர்மானங்களை எடுத்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம், இந்த தாக்குதல் நடவடிக்கைகளிலே சம்பந்தப்பட்டவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். அவர்கள் இந்த சமுதாயத்திலே கவனிப்பார் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் இந்த சமுதாயத்திலே உரிய முறையில் வழங்கப்படாததன் காரணமாக, பெற்றார் தமது பிள்ளைகளுடைய போக்குகளை பற்றி கவனிக்காததன் காரணமாகத்தான் இவர்கள் ரெடிக்கலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், தீவிரவாதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே பெற்றாருக்கு நாம் சொல்லுகிறோம், இந்த விடுமுறை காலம் என்பதனால் உங்களுடைய பிள்ளை யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார், அவருடைய மீடியாவினுடைய பாவனை எப்படி இருக்கிறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன, அவர் தொழுகிறாரா, நோன்பு பிடிக்கிறாரா, அவருடைய நண்பர்கள் யார் என்பதனையெல்லாம் மிக கவனமாக அவதானித்து எதிர்காலத்திலே தாய் தகப்பனுக்கும் அவப்பெயரை தேடிக் கொடுக்காத வண்ணம் இந்த இளைஞர்களை வழி நடாத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரம் நான் இன்னும் ஒரு வேண்டுகோளையும் சமுதாயத்தை நோக்கி விடுக்க விரும்புகிறேன். இந்த நோன்புடைய காலத்திலே வழக்கமாக யாசகம் கேட்டு எங்களுடையவர்கள் இந்த நாடு முழுக்கவும் சுற்றுவார்கள், அந்நியவர்களுடைய கடைகளுக்கும் ஏறி இறங்குவார்கள். இந்த நிலையை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கு அந்த அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பள்ளிவாயல்கள் ஜக்காத்தையும் சதக்காவையும் திரண்டு இப்படியானவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த அசாதாரணமான சூழ்நிலையின் காரணமாக பலர் தொழில்களை இழந்திருக்கிறார்கள், வறுமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சதக்காக்களையும் தர்மங்களையும் கொடுத்து அவர்களுடைய தொழில்களை மீளவும் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழி செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மதரசாக்களுடைய வசூல்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பள்ளிகளிலும்
இந்த பாடசாலை அதாவது வீடுகளிலும் அல்லது வியாபார நிலையங்களிலும் ஏறி இறங்குகின்ற பழக்கம் எம்மிடத்திலே வழக்கமாக இருந்து வருகிறது. அதுவும் இப்படியான ஒரு இக்கட்டான கட்டத்திலே நிறுத்தப்பட வேண்டியிருக்கிறது. கடைசியாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த நாட்டின் அரசாங்கமும் இந்த நாட்டிலே இருக்கின்ற முப்படைகளும் பொலிசாரும் மிகவும் தியாகங்களை செய்து இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எமது பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்பதோடு சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மீடியாக்காரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அதே போன்று அறிஞர்களுக்கு, பள்ளிவாயிலுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. வரக்கூடிய ரமலானை மிகவும் சாந்தி சமாதானத்தோடு மிகவும் அமைதியாக கடத்தக்கூடிய வாய்ப்பை என் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், எமது நாட்டை சூழ்ந்திருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து எமது நாட்டு மக்கள் அனைவரையும் நீ விடுவிப்பாயாக. மக்களுடைய மனங்களிலே இருக்கின்ற சந்தேகங்களை நீக்கி பரஸ்பரம் புரிந்துணர்வோடு வாழக்கூடிய பாத்தியத்தை என் அனைவருக்கும் நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி அந்த ரமலானிலிருந்து வெளியேறக்கூடிய சந்தர்ப்பத்திலே மிகவும் புனிதர்களாக, நல்லடியார்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு நீ எனக்கு நசீவாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை என் அனைவருக்கும் தருவாயாக. நாளை மறுமையிலே கல்புன் சலீம் எனப்படக்கூடிய பரிசுத்தமான உள்ளத்தோடு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை என் அனைவருக்கும் தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.